அதுக்கு நீங்க பயன்படுத்துறது என்ன? கடிதங்களை பயன்படுத்துறீங்க. எழுதி நீங்க போட்டுட்டு அல்லாட்ட துவா செய்யறீங்க, கடிதம் போகணும்னு சொல்லிட்டு. என்ன, ஒரு வாரம் ஆகலாம், பத்து நாள் ஆகலாம். அதுக்கு பிறகு அவர் ரிப்ளை கொடுத்தாருன்னா திரும்ப ஒரு பத்து நாள் ஆகலாம். சரியா? இப்படி இருந்துச்சு. இன்றைக்கு பாருங்க, உங்களுடைய எஸ்எம்எஸ் அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்க இங்கே டைப் பண்ணி முடிச்சு சென்ட் பட்டன் அழுத்தும் பொழுது அவர் அங்க அதை பார்க்கிறார். சுப்ஹானல்லாஹ். நீங்க அந்த மெசேஜ் அனுப்பிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதை படிச்சுட்டு அவர் உடனே உங்களுக்கு ரிப்ளை அனுப்புறார். இதே இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு காலம் எடுத்துச்சு, இப்ப எவ்வளவு காலத்துல சுருங்கிருக்கு. சரி, அடுத்து அந்த ஆலிம் என்ன சொன்னாருன்னா, இப்ப ஒரு 10, 20, 30 வால்யூம் புத்தகம் இருக்கு. சரியா? இந்த புத்தகத்தெல்லாம் ஒரு இங்க இருந்து ஒரு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு என்ன தேவை? என்ன தேவை? அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டை பிடிக்கணும், பேக்கிங்கை பண்ணணும், எல்லா சிரமத்தோட கொண்டு போகணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு செல்போன் ஸ்கேனரை வச்சு, புரியுதா, அந்த புத்தகத்தை ஃபுல்லாக அங்கே கொண்டு போயிடலாம். அந்த புத்தகத்தில் உண்டான அத்தனை பக்கங்களையும் ஸ்கேன் பண்ணால் ஒரு தட்டில் அடுத்த யாருக்கு நீங்கள் அனுப்ப விரும்புகிறீங்களோ அவருடைய அக்கௌண்ட்டில் அந்த புத்தகம் ஃபுல்லாக அங்கே போய் இறங்கிடுது. ஒருத்தருக்கு மட்டுமல்ல, எத்தனை பேரை நீங்க கிளிக் பண்ணி எத்தனை பேருக்கு தட்டுறீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் போய் அது சேரும். அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய வல்லமை. இது மனிதன் கண்டுபிடிச்சிருந்தாலும் யார் கொடுத்த அறிவு கொண்டு அல்லாஹ் மனிதன் கண்டுபிடிச்சான்? அல்லாஹ் கொடுத்த அறிவு கொண்டு. இப்போ அல்லாஹ்வுடைய வல்லமையை பொறுத்த வரைக்கும், அல்லாஹுத்தல தன்னுடைய வல்லமையிலிருந்து ஒரு சிறிய துளிய மனிதனுக்கு கொடுத்து, தன்னுடைய ஞானத்திலிருந்து ஒரு சிறிய துளிய மனிதனுக்கு கொடுத்து, தன்னுடைய படைப்பாற்றலிலிருந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்கு அல்லாஹ் மனிதனுக்கு வழிகாட்டி மனிதன் இப்படி பிரம்மாண்டமாக உருவாக்கும் பொழுது, இதையெல்லாம் முழுமையாக தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய அறிவும் அல்லாஹுடைய வல்லமையும் அல்லாஹுடைய படைக்கக்கூடிய ஆற்றலும் எவ்வளோ பெருசாக இருக்கும், புரியுதா இல்லையா? சரி, ஆகவே அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அந்த அரஃபா மைதானத்துக்கு பக்கத்தில் நாமானுங்கிற இடத்துல சந்ததிகளை வெளியாக்கினான் என்றால் கண்டிப்பாக அல்லாஹுவால் வெளியாக்க முடியும். அவ்வளோ, அதில் நம்ம குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் வெளியாக்கியவன் யார்? அல்லாஹு தாலா. புரியுதுங்களா? எந்த உருவத்தில் வேண்டுமானாலும், எந்த அளவினுடைய உருவத்தில் வேண்டுமானாலும் அல்லாஹுவால் வெளியாக்கி இருக்க முடியும். புரியுதுங்களா? அந்த இடத்தை எவ்வளவு பெருசுக்காக பெருசாக வேண்டுமானாலும் அல்லாஹுவால விரிவாக்கவும் முடியும். அல்லாஹுவால ஒரு இடத்தை சுருக்கவும் முடியும், ஒரு இடத்தை அல்லாஹுவால விரிவாக்க முடியும். ஆகவே இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸை அறிஞர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கமா சொல்றாங்க. எந்த ஆயத்துக்கு? சூர ஆராஃபுடைய 172, 173, 174 ஆயத்து படித்தோமா இல்லையா? அந்த ஆயத்துக்கு விளக்கமாக சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்துல முன்கூட்டியே ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி இருக்கிறான் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம். சொல்லக்கூடிய விஷயத்தை ஒன்று ஒன்றா உள்ளார வாங்கிட்டு வாங்க, அடுத்து பின்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லும்போது மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு புரியும். அடுத்து இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க இன்னொரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ஒரு மனிதர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து இந்த சூரத்துல் ஆராஃபுடைய வசனத்தை 172, 173, 174 இந்த வசனங்களை ஓதி காண்பித்து, உமர் அவர்களே எனக்கு இதுக்கு விளக்கம் சொல்லுங்கிறாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். பார்த்தீங்களா? இதுதான் சஹாபாக்கள். ஒன்று, அவர்கள் அந்த வசனத்திலிருந்து நேரடியாக புரிந்திருந்தார்கள் என்றால் அவங்க புரிந்ததை சொல்லுவாங்க. எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நேரடியான விளக்கத்தை அவர்கள் கேட்டிருக்கின்றார்களோ, அப்ப என்ன செய்யறாங்க அந்த சஹாபி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அந்த ஹதீஸை நேரடியாக அந்த மனிதருக்கு, கேட்ட மனிதருக்கு அறிவிக்கின்றார்கள். உமர் அவர்கள் சொல்கின்றார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸுஇல அன்ஹா ஃபகால், நபியிடத்தில் இது சம்பந்தமாக கேட்கப்பட்டது. நபி சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான், பிறகு அவர்களுடைய முதுகை தனது வலது கையால் தடவினான். அதிலிருந்து அவர்கள் சந்ததிகள் பலரை அல்லாஹுத்தலா வெளியாக்கினான். பிறகு கூறினான், நான் இவர்களை சொர்க்கத்திற்காக படைத்திருக்கின்றேன், இவர்கள் சொர்க்கவாசிகளுடைய அமல்களை செய்வார்கள். பிறகு அல்லாஹுத்தாலா ஆதமுடைய முதுகை தடவினான், அதிலிருந்து பல சந்ததிகளை அல்லாஹ் வெளியாக்கினான். கால ஹலப்து ஹாவுலாய் லின்னார், இவர்களை நான் நரகத்திற்காக படைத்திருக்கிறேன். வபி அமலி அஹ்லின்னார் யஅமலூன், இவர்கள் நரகவாதிகளுடைய அமல்களை செய்வார்கள். ஃபகால ரஜுலுன், இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் கூறிய உடனே ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் ஃபஃபி மல் அமல், அப்படி என்றால் அமல் செய்வதால் என்ன பலன்? அப்படி என்றால் ஃபஃபி மல் அமல், இந்த அமல் எதற்காக, இந்த அமல் என்ன செய்ய போகிறது நமக்கு? புரியுதா? ஒரு கூட்டத்தை சொர்க்கத்துக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான், சொர்க்கவாசிகளுடைய அமல்களை செய்வார்கள். ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நரகத்துக்கு படைத்திருக்கிறான், அவர்கள் நரகவாசிகளுடைய அமல்களை செய்வார்கள் என்று இருக்கும்போது ஃபஃபீமல் அமலு யா ரசூலல்லாஹ், பயந்துட்டார் அந்த சஹாபி. புரியுதா இல்லையா? அமல் செய்ய என்ன செய்யணும்? இப்போ நம்ம அமல் செய்யறோமே, நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? நம்ம சொர்க்கவாசியா நரகவாசியா? பயந்துட்டு கேட்கிறார். قال رسول الله صلى الله عليه وسلم ان الله اذا خلق العبد للجنه الله تعالى ஒரு அடியானை சொர்க்கத்திற்காக படைத்திருந்தால் இஸ்தஅமலஹு பிஅமலி அஹ்லில் ஜன்னா, அந்த அடியான் சொர்க்கவாசிகளுடைய அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் تعالى அந்த அடியானுக்கு வாய்ப்பு கொடுப்பான். சொர்க்கவாசிகளுடைய அமல்களை அந்த மனிதன் செய்வான். ஹத்தா யமூத அல அமலி மின் அமாலி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய அமல்களில் ஒரு அமலை அந்த அடியான் செய்து கொண்டிருக்கும் போது அந்த நிலையில் அவனுக்கு மரணம் வரும். ஒன்று தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லது தொழுது முடித்தவுடன், நோன்பு வைத்திருக்கும் போது அல்லது நோன்பு திறந்து முடித்தவுடன், இரவு தொழுதுவதற்கு பிறகு அல்லது தொழுது கொண்டிருக்கும் போது, அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கும் போது அல்லது திக்ர் செய்து முடித்தவுடன், தௌபா செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது தௌபா செய்து முடித்தவுடன், பாவத்தை விட்டு அவன் விலகி ஒரு நல்ல அமலில் இருக்கும் போதோ அல்லது நல்ல அமலை முடித்து விட்டு திரும்பும் போதோ அல்லது நல்ல அமலுக்கு போகும்போதோ இந்த நிலையில அவருக்கு மரணம் வந்துடும், அவர் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார். அப்தலின்னார், ஒரு அடியானை அல்லாஹு தஆலா நரகத்திற்கு படைத்திருந்தால் அந்த மனிதனை நரகவாதிகளுடைய அமல்களை செய்யும்படி அல்லாஹ் விட்டு விடுவான். ஹத்தா யமூத அல அமலி மின் அமாலி அஹ்லின்னார், நரகவாதிகளுடைய அமல்களை அந்த அடியான் செய்து கொண்டிருக்கும் போது அந்த நிலையில் அவன் மரணித்து விடுவான். நரகவாசிகளுடைய அமல்களை செய்து கொண்டிருக்கும் போது, தப்பு செய்யும் போது, குடிக்கும் போது அல்லது பொய் பேசும் பொழுது, ஏதாவது ஒரு பாவம் செய்யும் போது அல்லது பாவத்தை நோக்கி போகும்போது அல்லது பாவத்தில் இருக்கும் பொழுது அல்லது பாவத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துகிட்டு இருப்பான். புரியுதா இல்லையா? எத்தனை பேர் சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஆக்சிடென்ட்ல மோத்தா போலையா, எத்தனை பேர் எவ்வளவோ அநியாயம் செஞ்சுட்டு வரும்போது மோத்தா போலையா, எத்தனையோ பேர் அநியாயத்துக்கு போகும்போது மோத்தா போலையா? புரியுதா இல்லையா? பாவம் செய் நரகவாதிகளுடைய அமல்களில் ஒரு அமலின் மீது அந்த மனிதன் மோத்தாகி விடுவான். வயது குழுபின்னார், அதனால் அவன் நரகத்திற்கு செல்வான். புரியுதா? அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு இன்னும் கூடுதலான விளக்கம் கிடைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், புரியுதா, அவர்களை படைத்த போது ரெண்டு கூட்டத்தரணி, சொர்க்கவாசிகள் யார் என்பதையும் அல்லாஹ் பிரிச்சுட்டான், நரகவாசிகள் யார் என்பதையும் அல்லாஹ் பிரிச்சுட்டான். ஆனா ஒரு விஷயம் என்ன, இந்த ஹதீஸ்ல முந்தைய ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ்ல உள்ள ஒரு விஷயம் இங்க இல்ல. இந்த ஹதீஸ்ல கூடுதல் விளக்கம் இருக்குது. அல்லாஹ் வெளியாக்குனா அதுக்கு பிறகு அவர்களில் சொர்க்கவாசிகள் யாரு நரகவாசிகள் யாரு என்று அல்லாஹ் பிரித்துட்டான் அப்படிங்கிறது இருக்குது. முந்தைய ஹதீஸ்ல அல்லாஹ் வெளியாக்குனா வெளியாக்கி ஒப்பந்தம் வாங்கினான் என்ற விஷயம் இங்க இருக்குது. இந்த ஹதீஸ்ல எந்த செய்தி இல்லை, ஒப்பந்தம் வாங்கிய செய்தி இங்க கிடையாது. சரி, வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. திருமதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான், அவர்களுடைய முதுகில் தடவினான். கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் படைக்க போகக்கூடிய எல்லா படைப்புகளும், சாரி, எல்லா மனித சந்ததிகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முதுகிலிருந்து வெளியானார். புரியுதா? எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடி வச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம அத்தா இப்படி எல்லாரையும் பார்க்கறாங்க. وجعل بين عينيه كل انسان منهم وبيصا من نور அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுடைய நெற்றிலையும் ஒரு ஒளியை அல்லாஹு தாலா வைத்தார். யாருடைய நெற்றியில ஒளி இருந்துச்சோ அவர்கள் ஈமான் உள்ளவர்கள், யாருடைய நெற்றியில ஒளி இல்லையோ அவர்கள் ஈமானை இழந்தவர்கள். அப்ப அந்த மாதிரி ஒளியை வைத்த போது சும்மா அரதஹும் அலா ஆதம், பிறகு அந்த சந்ததிகளை எல்லாம் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஐ ரப் மன் ஹவுலாய், ரப்பே இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஹவுலாய் துர்ரியத்து, இவங்கெல்லாம் உன்னுடைய வழித்தோன்றர்கள், உன்னுடைய குடும்பத்தில் வரக்கூடிய வண்டி வழித்தோன்றர்கள், மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்க்குறாங்க, ஃபரா ரஜுலம் மின்ஹும், அதில் பார்த்தா ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்கார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, பிடிச்சி போ அவருடைய அந்த கண்ணுக்கு இடையில, இந்த ரெண்டு கண்ணுக்கு இடையில் அந்த நெச்சில் உள்ள ஒளி இருக்குது ரொம்ப மின்னி கொண்டு இருந்தது. அவர் ரொம்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ அல்லாட்ட கேட்குறாங்க, யாருலாம் இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய உம்மத்தில் கடைசி காலத்தில் வரக்கூடிய ஒரு மனிதர், இவருடைய பேர் தாவூது அப்படின்னு சொல்லி தாவூது நபியை அல்லாஹ் சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த புள்ள மேல கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. கேட்குறாங்க, அல்லாஹ் கம் உம்ரு, இவருக்கு வயசு எத்தனைன்னு கேட்குறாங்க. யாருக்கு? தாவூது அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வயசு எத்தனைன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் சொன்னால் 60 வயசு அப்படின்னு சொல்லிட்டு சரியா. அத்தா பார்த்தாங்க இறக்க வந்துருச்சு. இறக்க வந்தவுடனே யார் ஜிதுகு மின் உம்ரி 40 சனா, ஏன் வயசுலேருந்து ஒரு 40 வயசை கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. ஏன் வயசுலேருந்து அவருக்கு ஒரு 40 வயசை கொடுத்துருந்துட்டாங்க. ஹயம் இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் துன்யாவுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்படுறாங்க, வந்துட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மொத்தம் அல்லாஹுத்தால 1000 வருஷம் கொடுத்துருந்தான். புரியுதா? இந்த ஹதீஸினோட இன்னொரு அறிவிப்பில் வருது, யா அல்லாஹ் அப்போ எனக்கு இத்தனை வயசுன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் சொன்னா 1000 வயசுல. 1000 வயசு சுபஹானல்லாஹ், இதுலேருந்து கொஞ்சத்தை தர்மம் பண்ணால் என்ன ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் 40 வயசை தர்மம் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ 1000 வயசுல இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மலக்குல் மௌத் எந்த வயசுல வரணும்? இப்போ 960 முடியும் போது வரணும், ஏன்னா 40 தான் கொடுத்துட்டாங்களே பாபா. இப்போ வந்து மலக்குல் மௌத் வராரு. புரியுதா? வந்த உடனே இவங்க கேட்குறாங்க, என்ன மலக்குல் மௌத், என்னாச்சு, எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. என்னையா என் பிள்ளைய வா, யாரையா விளையாட்டு சொல்கிறேன். அவர் சொல்கிறார், பாவம் உங்களை தான் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்ன என்ன வாங்க வந்துட்டீங்க, எனக்கு இன்னும் 40 வருஷம் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இன்னும் எனக்கு 40 வருஷம் மிச்சம் இருக்குது, பாரு 960 வருஷம் வாழ்ந்துட்டு இன்னும் 40 வருஷம் வாழணுங்கிறாங்க. 40 வருஷம் எனக்கு வேணுமே அப்படிங்கிறாங்க. 40 வருஷம் இருக்குது கணக்கில் அப்படிங்கிறாங்க. அப்போ மலக்குல் மௌத் ஞாபகப்படுத்துகிறாங்க, அதான் உங்கள் மகன் தாவூதுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கவே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒத்துக்கல, ஃபஜஹத, மறுத்துட்டான். ஆஹ், நான் கொடுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, ஃபஜஹத துர்ரியத்து, அதனால அவங்களுடைய சந்ததிகளும் மறுக்க ஆரம்பித்தார்கள். வனசி ஆதம், ஆதம் மறந்தார், ஃபனசிய துர்ரியத்து, அவருடைய சந்ததிகளும் மறந்து விட்டார்கள். வஹத ஆதம், அல்லது வஹத்தி ஆதம் ஃபஹத்தி துர்ரியத்து, ஆதமும் தப்பு செஞ்சாரு, அதனால அவருடைய சந்ததிகளும் தப்பு செய்யறாங்க. வாக்கு கொடுத்துட்டு கடைசியில் வாக்கு கொடுக்கலன்னு மறந்துடுறாங்க, மறந்துடுறாங்க, தப்பு பண்ணிடுறாங்க. புரியுதா? சரி, இப்போ இந்த ஹதீஸை நம்ம பார்க்கும் பொழுதும் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன தெரியுது சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் படைச்சப்ப சந்ததிகளை எல்லாம் அல்லாஹ் வெளியாக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொண்டு வந்து காட்டினான். இந்த ஹதீஸில் சொர்க்கவாசி நரகவாசின்னு பிரித்தது விவரங்கள் இல்லை. புரிஞ்சா? ஒவ்வொரு ஹதீஸையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்துப்போம். அடுத்து புகாரி முஸ்லீமில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ், இமாம் அஹமது இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவிடமிருந்து இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நாளைக்கு மறுமையில் நரகவாசிகளை நரகத்தில் போட்ட உடனே ஒரு நரகவாசியை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானான், யுக்காலுல் ரஜுலி மின் அஹ்லின் நார் யௌமல் கியாமா, நரகவாதிகளில் உள்ள ஒரு மனிதனை பார்த்து கேட்கப்படும் மறுமை நாளில், சரி இப்போது உன்னிடத்துல துன்யா நிரம்ப செல்வம் உனக்கு சொந்தமா இருக்குது, செல்வமும் இருக்குது, அது உனக்கு சொந்தமாவும் இருக்குது, அதையெல்லாம் நீ என்னிடத்துல கொடுத்துட்டு இந்த நரகத்தை விட்டு நீ தப்பிக்கணும், அதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை நீ என்னிடத்துல கொடுத்துட்டா நீ தப்பிச்சிடலாம், அப்படின்னா நீ தப்பிச்சிருவியா, நீ அதை எனக்கு கொடுப்பியான்னு எல்லாம் கேட்பானா. எப்படிக்கம்மா, துன்யா முழுக்க செல்வம் இருக்குது, அது உனக்கு சொந்தமா இருக்குது. நீ எனக்கு அதெல்லாம் கொடுத்துட்டா நான் உன்னை நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சிருவேன், எனக்கு நீ கொடுப்பியான்னு அல்லாஹ் கேட்பானா. அந்த மனிதன் சொல்லுவானா, அல்லாஹ் சத்தியமா கொடுத்துருவேன்டா அல்லாஹ் பண்ண. புரியுதா? அப்ப ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பார்த்து சொல்வானா, மனிதனே கத் அரத்து மின்க அஹ்வன மின் தாலிக், நான் இதை விட மிக மிக அற்பமானதைத்தான் உன்னிடத்தில் கேட்டேன். இதை விட மிக மிக அற்பமான, மிக மிக குறைவான, மிக மிக எளிதான ஒன்றைத்தான் உன்னிடத்தில் கேட்டேன். அஹத்து அலைக்க ஃபீ லஹ்ரி ஆதம், நீ ஆதமுடைய முதுகில் இருந்தபோது உன்னிடத்தில் நான் ஒப்பந்தம் வாங்கினேன். அல்லா துஷ்ரிக பி ஷைஆ, நீ எனக்கு இணை வைக்க கூடாது என்று. ஆனால் ஃபஅபைத அல்லா துஷ்ரிகபி, ஃபஅபைத இல்லா துஷ்ரிகபி ஷைஆ, ஆனால் நீயோ இந்த உலகத்துக்கு வந்தவனை மறுத்துட்டு எனக்கு இணை வச்சுட்ட. நீ வெறும் ஷிர்க்கு செய்யாம வா என்று தான் நான் உன்னிடத்துல கேட்டேன். இது எவ்வளவு ஈஸி உனக்கு, இப்ப நீ உலகத்தையே எனக்கு கொடுக்க தயாரா இருக்கிற, ஆனா நான் அதெல்லாம் உன்ட்ட கேட்கல. நீ துன்யால இருந்தப்ப, நான் ஆதமுடைய முதுகுத்தண்டுல நீ இருந்த போது நீ எனக்கு சிறுக்கு செய்யாதே என்ற ஒப்பந்தத்தை வாங்கின, ஆனா நீ அதை மறுத்துட்ட, நீ எனக்கு இணை வச்சுட்ட. புரியுதா? சரி, இப்ப இந்த ஹதீஸை நம்ம பார்க்கும்போது மொத்தம் எத்தனை ஹதீஸ் பார்த்திருக்கிறோம், 4 ஹதீஸுகளை நம்ம பார்த்திருக்கோம். புரியுதுங்களா? இந்த 4 ஹதீஸுகளை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து சந்ததிகளை வெளியாக்கி ஒரு ஒப்பந்தத்தை வாங்கியிருக்கலாம். புரியுதுங்களா? அந்த ஒப்பந்தம் இப்ப நம்ம துன்யால வந்ததுக்கு பிறகு நல்லா கவனிங்க, நமக்கு அது ஞாபகம் இருக்கு, அந்த ஒப்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க, அந்த ஒப்பந்தத்தை வைத்தே அல்லாஹு தஆலா நம்மை கேள்வி கேட்பது கிடையாது. அந்த ஒப்பந்தத்தை நினைவூட்டுவதற்காக நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பணும். அந்த ஒப்பந்தத்தை நினைவூட்டுவதற்காக அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பி, ஆதமுடைய மக்களே நீங்க உங்களிடத்திலிருந்து முன்கூட்டியே இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் வாங்கப்பட்டிருக்கு, நீங்க அதுக்குண்டான சாட்சியத்தை சொல்லியிருக்கிறீங்க, இப்ப நீங்க எப்படி மறக்கலாம், மறுக்கலாம்? புரியுதா? சரி, அதனாலதான் அல்லாஹு தஆலா படைத்த ரப்பை பற்றி சிந்தித்து புரியக்கூடிய ஆற்றலை எல்லா மனிதர்களுடைய இயற்கையிலையும் வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் எவ்வளவுதான் பெரிய சிலை வணங்கிகளுக்கு மத்தியில் பிறந்து வாழ்ந்தாலும் சரி, சிலைக்கு பூஜை செய்யக்கூடிய பூசாரிக்கு பிறந்து வளர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் பருவ வயதை அடையும் போது தன்னை படைத்தவன் யார் என்று சிந்திக்கும் போது கண்டிப்பா அவனுடைய அந்த அறிவுல தென்பட்டு விடும், இந்த சிலைகள் என்னை படைத்தது கிடையாது, இந்த சிலைகளுக்கு படைக்கக்கூடிய ஆற்றலும் இல்லை, என்னை படைத்தவன் ஒரு இறைவன் தான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வை, அறிவை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வளர்ந்து வரக்கூடிய பிள்ளையுடைய உள்ளத்திலேயே அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனாலதான் சிலை வணங்கிகள் எப்பேற்பட்ட சிலை வணங்கிகளாக இருந்தாலும் சரி, அது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்காவுடைய சிலை வணங்கிகளாக இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் வாழக்கூடிய சிலை வணங்கிகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கேட்கிறான், நீங்க அவங்கள்ட்ட கேட்டுப்பாரு, வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், உங்களை படைத்தது யார் என்று அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் என்று. அதாவது தமிழ்ல சொல்றதா இருந்தா கடவுள் என்று சொல்வார்கள், இறைவன் என்று சொல்வார்கள். யாருமே எந்த ஒரு சிலையையும் சுட்டி காட்டி அந்த சிலையின் பெயரை சொல்ல மாட்டார்கள். அப்ப அல்லாஹுதான் படைத்தான் என்பதை அல்லாஹு தஆலா நம்முடைய ஃபித்ரால பதிவு செஞ்சிட்டான், அதுதான் அந்த சாட்சியம். புரியுதா? அந்த ஃபித்ரா இயற்கையை, அந்த சாட்சியத்தை நினைவூட்டுவதற்கு தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அதுக்குதான் அல்லாஹ் சொல்றான், வயித் அஹத ரப்புக்க நபியே, ஆதமுடைய சந்ததிகளை ஆதமிலிருந்து அவர்களுடைய அதாவது சந்ததிகளிலிருந்து வெளியாக்கி நான் சாட்சி வாங்கியதை நீங்கள் நினைவூட்டுங்கள், அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் மக்களுக்கு நினைவூட்டுங்கள். அப்ப படைத்த இறைவன் ஒருவன் தான் என்பதை நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வால் நம்பிக்கை கொள்ளும் பொழுது அந்த இறைவனுக்கல்லவா நீங்கள் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் போதியுங்கள், கற்றுக் கொடுங்கள். புரியுதா? அப்ப அல்லா சுபஹானஹு வ தஆலா நம்மை படைப்பதற்கு முன்பே அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தி விட்டான். அந்த உணர்வு எதனுடைய வெளிப்பாடு? ஏற்கனவே நம்ம ஒப்பந்தத்தில் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அதுதான் இங்கே வந்து கேட்ட உடனேயே உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடனடியாக வருது. ஏற்கனவே நம்ம அப்படி ஒன்று செஞ்சு நமக்கு அப்படி ஒன்று நடந்திருந்தேன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை ஏற்றுக்கொள்வதில் எவ்வளவோ தாமதங்கள் ஆகலாம். இன்று எவ்வளோ பெரிய சிலை விலங்குகளுக்கு கூட அவர்கள் ஒரு தெளிவான அறிவோட செவிதாழ்த்தி கேட்பார்கள். ஆனால் 10 நிமிஷத்தில் சிலை வணக்கத்தை விட்டுட்டு அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் ஒருவனை வணங்குவதின் பக்கம் வந்துடுறாங்க. இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக 100,000,000 மக்கள் 1,000,000 மக்கள் சிலை வணக்கத்தில் இருந்தவர்கள் இஸ்லாமை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறாங்க இல்லையா. அவங்க வர்றதுக்கு உண்டான முக்கியமான உந்துதல் எது? அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வு. அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது உன்னை படைத்த இவன் யார் என்று கேட்கும்போது கடவுள்னு சொல்கிறாய். பிறகு ஏன் அந்த கடவுளுக்கு வழிபாடு செய்யாமல் சிலைகளுக்கு செய்கிறாய்? அந்த கடவுள் தான் அல்லாஹ், அவன் தான் தூதரை அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது உடனே அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா? அப்போ அல்லாஹ்வை பற்றி நீங்கள் சொல்லுங்க, தூதரை பற்றி நீங்கள் சொல்லுங்க, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மார்க்கத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கு பிறகு அவங்களுடைய உள்ளம் அப்படியே விரிவடையுது. கேட்க கேட்க அவர்களுடைய உள்ளம் விரிவடையுது. இன்று பாருங்க, இஸ்லாமுக்கு மக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உலகத்தில் உள்ள அத்தனை சக்திகளும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க. உலகத்தில் மக்கள் முஸ்லீமாக மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உலகத்தில் உள்ள அத்தனை சக்திகளும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு புரியறதுக்கு சொல்றாங்க, இவங்களுடைய முயற்சியெல்லாம் 100,000,000 வச்சுக்கோங்க. யாருடைய முயற்சியா? இஸ்லாமுக்கு வரக்கூடாதுன்னு செய்யக்கூடியவங்களுடைய முயற்சியை 100,000,000 வச்சுக்கோங்க. இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு செய்யக்கூடிய முயற்சி 1% தான், 1 தான். எப்படி இஸ்லாமுக்கு மக்கள் போகக்கூடாதுன்னு 100,000,000 முயற்சி செய்கிறாங்க, இஸ்லாமின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடியவங்க 1% தான் முயற்சி பண்ணாங்க. ஒருத்தர் தான், 1,000,000 பேர் இஸ்லாத்துக்கு வரக்கூடாதுன்னு உழைக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வரணும்னு உழைக்கிறது யாரு? ஒருத்தர் தான். அல்லாஹு தஆலா இப்படி இருந்தும் இந்த 1,000,000 பேருடைய முயற்சி 1,000,000 மடங்கு முயற்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இந்த ஒருத்தருடைய முயற்சியில 1,000,000,000 மக்கள் இஸ்லாமுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இது எதனுடைய வெளிப்பாடு? உள்ளத்தில் அல்லாஹ் ஃபிட் பண்ணிட்டான். உள்ளத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்கனவே இயற்கையாக அமைத்து விட்டான். அந்த மனிதனை இந்த ஆன்மாவை படைத்த இறைவனை பற்றி அந்த நஃப்சுக்கு சொல்லப்பட்டால் உடனடியாக அந்த நஃப்சு ஏற்றுக்கொண்டு அவன் அந்த ரப்புக்கு முன்னால் பணியக்கூடிய அந்த உள்ளுணர்வை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நம்முடைய ஒரு சின்ன அனுபவத்தில், அதே போல வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய தாவாவுடைய அந்த பெரிய அனுபவத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு ஒருத்தங்களும் இஸ்லாமுக்கு வரும் பொழுது அவங்க களிமா சொன்ன உடனே அழுகிற அழுகையை பார்க்கணுமே. அந்த களிமா சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம். தேம்பி ஷஹாதா சொல்லும்போது தேம்பி தேம்பி அழுகிறாங்க. என்ன, ஏங்க அழுகிறீங்கன்னு கேட்டால், இவ்வளோ நாள் என்னை படைத்த ரப்ப நான் அறியாமல் இருந்துட்டனே, இவ்வளோ நாள் என்னை படைத்த ரப்ப நான் வணங்காமல் இருந்துட்டனே, இவ்வளோ நாள் நான் அவனை விட்டு தூரமாக இருந்துட்டனேன்னு நினச்சி நினச்சி அழுகிறாங்க. எப்போ ஷஹாதா சொல்லும்போது, அதுக்கப்புறம் அவங்க குரானை படித்து ஹதீஸை படித்தா எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படும் சொல்லுங்க. புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம என்னடா நமக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்னன்னு சொன்னால், நம்ம இப்படி இந்த கல் மேலே புழிஞ்ச மலம் மாதிரி நம்ம அந்த உள்ளுணர்வை கொண்டு வர்றது நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சி எல்லாமே போய்கிட்டே இருக்கு. இல்லாமல் இருந்து கிடைக்குது பாருங்க. ஒருத்தன் 10 நாள் 15 நாள் பசி பட்டினி பஞ்சத்தில் அடிபட்டு என்ன எங்கேயாவது ஒரு போர்க்கள நடந்த ஒரு நாடுகளில் அல்லது எங்கேயாவது பசி பட்டினி பஞ்ச சுனாமி வந்து உயிரை பொழைச்சி கடைசியில் ஒருத்த மனுஷன் குற்றியூர் கொலை உயிராக அவனை காப்பாற்றி கொண்டு வரும் பொழுது அவன் கையில் ஒரு ரொட்டி துணியும் ஒரு கிளாஸ் தண்ணியும் கொடுத்தா எப்படி இருக்கும் அவனுக்கு? சுபஹானல்லாஹ். இப்போ நம்ம எப்படி, நம்ம வந்து எல்லாமே நமக்கு முன்னாடி இருக்குது, நமக்கு என்ன நம்முடைய தேவைக்கு மேலே நமக்கு இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. புரியுதா இல்லையா? நல்லா பாதுகாக்கணும், நல்லா நம்மளை மன்னிக்கணும். சரி, எதுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன்? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்துல ஒரு ஒப்பந்தத்தை வாங்கியிருக்கிறான். புரியுதுங்களா? அந்த ஒப்பந்தம் அல்லாஹ் வாங்கியது உண்மை. ஆனா அந்த ஒப்பந்தத்தை வைத்தே அல்லாஹு தாலா ஒரு மனிதனை நாளைக்கு மறுமையில நான் ஏற்கனவே ஒப்பந்தம் வாங்கிட்டேன், நீ வந்து அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றல, உன தூக்கி நரகத்துல போட்டுருவேன், அல்லாஹ் அப்படி செய்யறானா? செய்யல. இந்த உலகத்துல அவன் வந்ததுக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை நினைவூட்டக்கூடிய தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான். அந்த தூதர்களுக்கு பிறகு அந்த தூதர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் மூலமாக அவன் இறக்கிய குர்ஆன் மூலமாக அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹு தஆலா மக்களுக்கு நினைவூட்டி அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கிறான். இந்த செய்தி அவர்களுக்கு போய் சேர்ந்ததுக்கு பிறகு அவர்கள் மறுத்தாதா அல்லாஹ் அவர்களை தண்டிக்கிறான். புரியுதா இல்லையா? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன, இதுவும் இதுக்குள்ளார உள்ள விஷயம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு கூற்ற மக்கள் சொல்லுவாங்க, ஆனா அப்படி சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அதை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும். யாருக்கு நம்ம தாவா கொடுக்கிறோமோ அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது என்ன கூற்று? நாங்க என்ன செய்யறது, எங்க அப்பா அம்மா அப்படித்தானே இருந்தாங்க, நாங்க அந்த குடும்பத்துல தானே பிறந்தோம். சில பேர் நீங்க தாவா கொடுக்கும் பொழுது இந்த பதில உங்ககிட்ட சொல்லுவாங்க, நீ பரவாயில்லை, நீ முஸ்லீமா இருக்கிற, முஸ்லீமுடைய அத்தா அம்மாவுக்கு பிறந்த, அதனால நீ முஸ்லீம்னு இப்ப ஈஸியா இருக்கிற, நானும் முஸ்லீமா இருக்கணும்னா அல்லாஹ் என்ன வந்து முஸ்லீமான ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்க வச்சிருக்கலாம்ல, ஒரு முஸ்லீமான குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கலாம்ல, இப்ப நான் எப்படி முஸ்லீம் ஆகிறது, நான் எங்க அப்பா அம்மாவுடைய வழியில தானே போக முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹு தஆலா இந்த 174வது வசனத்துல என்ன பதில் சொல்லிட்டான், இந்த பாருங்க, உங்க தாய் தந்தை அந்த வழியில இருந்தாங்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய அந்த தவறான வழியை நீங்க பின்பற்றக்கூடாது. தாய் தந்தையர்களுடைய வழியை நீங்க எதுல பின்பற்றலாம், எதுல பின்பற்றக்கூடாது, அதற்குண்டான அளவுகளை அல்லாஹ் கொடுக்குறான். சாப்பிடுறது, தூங்குறது, உடை, வீடு, இதுல நீங்க தாய் தந்தையுடைய பேச்ச கேட்கலாம். ஆனா உங்களை படைத்த கடவுள் யாரு, அவனுக்கு நீங்க இறை வழிபாடு செய்யணும், அவனை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், அந்த விஷயத்துல நீங்க உங்களுடைய தாய் தந்தையுடைய பேச்சை கேட்டு நீங்க என்ன நிராகரிச்சீங்கன்னா, நான் நீங்க உங்களுடைய தாய் தந்தையை பின்பற்றி நீங்கள் செய்ததால் நான் உங்களை மன்னித்து விடுவேன் என்று நீங்க நினைச்சுக்காதீங்க. புரியுதா? உங்களுடைய தாய் தந்தையுடைய பேச்சை கேட்கலாம், எது விஷயத்துல கேட்கலாம், உங்களுடைய உலக விஷயங்கள்ல தேவைகள்ல நீங்க அவங்களுடைய பேச்சை கேளுங்க, அவங்களுக்கு கட்டுப்படுங்க, அவங்களுக்கு மாறு செய்யாதீங்க. நீங்க சம்பாதிச்சதெல்லாம் அவங்க கேட்டா கூட கொடுத்துருங்க. ஆனா உங்களுடைய தாய் தந்தையையும் உன்னையும் இன்னும் முன்னோர்களையும் படைத்த இறைவனாகி என் விஷயத்தில் அவர்கள் உன்னை வழிகெடுக்க நினைத்தால் நீ அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது. அதையும் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துறான். எப்படி? சூரா அல் அன்கபூத் 8வது வசனம், வவஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதைஹி ஹுஸ்னா, நாம் மனிதனுக்கு உபதேசம் செய்தோம் அவனுடைய பெற்றோர்களை பேணும்படி அழகிய முறையில். நல்ல கவனிங்க, மனிதர்களுக்கு நாம் உபதேசம் செய்தோம் அவனுடைய பெற்றோர்களை அவன் அழகிய முறையில் பேணும்படி. புரியுதா? அவங்களுக்கு பணிவிட செய்யணும், என்ன ஹிதுமத்து செஞ்சாலும் சரி. ஒருத்தர் சொல்றாரு, யார சொல்லலாம், சாரி, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல, அப்துல்லா நான் எங்கள் அம்மாவை ஏமன் நாட்டிலேருந்து தோலில் வச்சு மக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்து ஹஜ் செய்ய வச்சேன், தவாஃப் செய்ய வச்சேன், அவங்கள மினாவுக்கு கூட்டிகிட்டு போனேன், முஸ்தலிஃபா கூட்டிகிட்டு வந்தேன், அரஃபாவுக்கு கூட்டிகிட்டு போனேன், எல்லாம் நான் என்னுடைய தோலில் சுமந்தே நான் செஞ்சேன் அப்துல்லா, நான் என்னுடைய அம்மாவுக்குள்ள கடமையை ஹக்கை செஞ்சுட்டேனான்னு சொல்லிட்டு. அப்போ அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறாங்க, உன்னுடைய அம்மா உன்னை பெற்றெடுக்கும் போது போட்ட அந்த ஒரு சப்தத்துக்கு கூட நீ இன்னும் அவங்களுடைய ஹக்கை நிறைவேற்றினேன்னு சொல்லி. அந்த அளவுக்கு தாயுடைய ஹக்கு. புரியுதா? அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு மனிதர் வராரு, இதே யமன் நாட்டிலிருந்து, யார் ரசூலல்லா நான் உங்களிடத்துல வந்து சேரணும், நான் ஜிஹாதுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து வயசானவங்களா இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க நீ போவாதடா அம்மாவனே, நான் ஒருத்தந்தான், நீ ஒருத்தந்தான்டா எனக்கு இருக்கிற அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க, கெஞ்சினாங்க, அழுதாங்க, நான் முடியாது, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக போகிறேன், நபி இடத்துல போய் சேரப்போறேன்னு சொல்லிட்டு அவங்கள அழுக விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன் ரசூல்லா, உங்கள்கிட்ட ஜிஹாதுக்காக என்னை ஜிஹாதுக்கு அனுப்புங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தூக்கி வச்சு கொஞ்சினாங்களா, மெச்சினாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் திரும்ப போ, உன்னுடைய தாய் தந்தையை எப்படி அழ வைத்தாயோ நீ அவர்களை சிரிக்க வை, உனக்கு உண்மையிலேயே ஜிஹாதுடைய நன்மை வேண்டும் என்றால் நீ ஜிஹாதுடைய நன்மையை அவர்களுக்கு பணிவிடை செய்து தேடுவாயாக. அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா யாருடைய ஹக்கு கொடுத்திருக்கிறான், அவர்கள் முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, அவர்கள் இணை வைப்பவர்களாக இருந்தாலும் சரின்னு சொன்னா, அப்ப பாவம் மற்ற பாவங்கள் செய்யக்கூடியவங்கள இப்ப ரொம்ப பிள்ளைங்க என்ன, எங்க அத்தா சரி கிடையாது, அதனால அவரை நான் அவரை மதிக்க மாட்டேன், நல்லா பாதுகாக்கும். இன்னும் சில பிள்ளைங்க எப்படி, அத்தா அம்மா காசு கொடுத்தாதான் அவங்கள வந்து நல்லபடியா வச்சுப்பாங்க. காசு இல்லாத அத்தா அம்மா உட்காந்துக்கலாம், ஃபக்கீரா இருந்தாங்கன்னு வச்சுக்கலேன், ஏய் இப்போ வா, மரியாதை இல்லாமல் நடத்துறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, அவங்கள வார்த்தைக்கு வார்த்தை நோவு அடிக்கிறது, நொந்து 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 மௌத்தா போறதுக்கு முன்னாடி மௌத்தா போற அளவுக்கு அவங்கள ஆக்கி விட்டுறது, அல்லா பாதுகாக்கணும். இதெல்லாம் வந்து பெரிய குஃபுருக்கு நெருக்கமான பாவங்கள், அல்லா பாதுகாக்கணும். விஷயத்துக்கு வாங்க, அல்லாஹுத்தால என்ன சொல்றான், இப்படி நான் உபதேசம் செய்ததற்கு பிறகு, ஆனா அதே தாய் தந்தை மனிதனே, உன்னுடைய தாய் தந்தை நீ எனக்கு இணை வைப்பதற்கு உன்னை தூண்டினால் பலா துத்தெழுகுமா, அந்த விஷயத்தில் அவர்களுடைய பேச்சை கேட்டு விடாதே. ஆனா துன்யா மாரூஃபா, அதை தவிர மற்ற விஷயங்கள்ல நீ அவங்களுடைய பேச்சை கேட்டுக்க. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்டுதலை கொடுத்துறோம், இதையும் நம்ம அவங்களுக்கு சொல்லி காட்டுவோம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி குறிப்பா இறக்கப்பட்ட வசனம் இந்த வசனம் என்பதாக சொல்றாங்க. என்ன ஆச்சு, அவங்க அம்மா சஅத் ரழியல்லாஹு அன்ஹு முஸ்லிமான உடனே மூமினான உடனே ரொம்ப பாசம், யார் மேல, மகன் மேல, மகனுக்கும் ரொம்ப பாசம், யார் மேல, அம்மா மேல, அவ்வளவு பாசக்காரவங்க. இப்ப எல்லாம் டூப்ளிகேட்டா போயிடுச்சுமா, இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பாசமும் டூப்ளிகேட், எல்லாம் இந்த துட்டு தான், என்ன காசு, காசு இருந்தாதான் அல்லாதான் பாதுகாக்க. உண்மையான பிரியத்தை தேடி எங்க தேடுறது, காட்டில் போய் அரிக்கன் விளக்கு எடுத்துகிட்டு போய் தேடினா கிடைச்சா உண்டு போல இருக்கும். நம்ம அதுவும் குறிப்பாக நகரத்தில் வாழக்கூடிய நம்மளை மாதிரி லைஃப்பில் அத்தா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அப்படியே ஒரு ரொட்டின் போய்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. புரியுதா இல்லையா, சாப்பாடு மட்டும் டேஸ்டா இருக்குன்னு தெரியும், லைஃப் டேஸ்டா இருக்கா, என்னம்மா லைஃப் கம்ஃபர்டபுளா இருக்கு, என்ன கம்ஃபர்டபுளா இருக்கு, வீட்டில் ஏசி வச்சிருக்கீங்க, பெட்டு சூப்பர் பெட் இருக்கு, எல்லாம் ட்ரெஸ் சூப்பர் ட்ரெஸ், சாப்பாடு எல்லாம் எல்லாம் கம்ஃபர்ட். புரியுதா இல்லையா, லைஃபுடைய வெளிரங்கம் மெட்டீரியலா கம்ஃபர்டபுளா இருக்கு, லக்ஸரியா இருக்குது, ஆனா லைஃபுடைய உள்வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை எம்டியா கிடையாது. புரியுதா, விஷயத்துக்கு வாங்க. எதுக்கு சொல்ல வந்த, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரெண்டு பேருக்கும் பாச போராட்டம், அம்மா என்ன செஞ்சாங்க, மகனை எப்படியாவது பாசத்தால அடிச்சிருவோம்னு சொல்லிவிட்டு, பாசத்தால வீழ்த்திடுவோம்னு சொல்லிவிட்டு, மகனே இந்த பார், நீ முகம்மதை மறுக்கலை நிராகரிக்கலை, இனி நான் சாப்பிட மாட்டேன், இனி நான் தலைக்கு எண்ணெய் தேய்க்க மாட்டேன், குளிக்க மாட்டேன், இனி நான் நேழுக்கே வரமாட்டேன், வீட்டு வரையே வரமாட்டேன். சாத ரதியெல்லாம் சொன்னாங்க, இந்த பாராம்மா வெயில் வேகமாக அடித்தா நீ வீட்டுக்குள்ளார ஓடி வந்துடுவார், புரியுதா, தலையில் பேன்னு அரிக்க ஆரம்பித்தா நீ என்ன தலைவிடுவேன், பசி எடுத்து கொலப்பசி ஆயிடுச்சுன்னா நீ சாப்பிட போகிற, அப்படியே நீ சாப்பிடாம இருந்து உனக்கு 100 உயிர் இருந்து ஒரு ஒரு உயிராக காலியாக போனாலும் கூட நான் அல்லாவும் மறக்க மாட்டேன். என்ன சொன்னார் அவர், நீ பசி பட்னியா கிடந்து உனக்கு 100 உயிர் இருந்து ஒரு ஒரு உயிரா உனக்கு பிரிஞ்சாலும் கூட நான் அல்லாஹ்வை நிராகரிக்க மாட்டேன், அதை தவிர வேற ஏதாவது சொல்றியா அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல அல்லாஹுத்தால சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கூற்ற ஒரு பக்கம் சரிங்கிறா, ஒரு பக்கம் தப்புங்கிறான். எப்படி சரிங்கிறா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல தாய்க்கு கட்டுப்படாதது சரி, ஆனா இவ்வளவு கடுமையான வார்த்தையை தாய்க்கு சொல்றது சரியில்லைங்கிறான். சுப்ஹானல்லாஹ், புரியல உங்களுக்கு, நீ தாய்க்கு எப்படி சொல்லிருக்க கூடாது, ஒரு ஒரு உயிரா நீ 100 உயிர் இருந்து நீ செத்து போனா கூட அந்த வார்த்தையை தாய்க்கு சொல்லலாமா, வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, அப்படி சொல்லாதீங்க. நீங்க ஷிர்க் செய்ய மாட்டேன்னு சொன்னது சரி, ஆனா உங்களுடைய தாயை பார்த்து இவ்வளவு கடுமையான வார்த்தை சொன்னது. ஆனா இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க காலையில் எந்திரிச்சுன்னு, அம்மா உனக்கு அரிசியும் இருக்காமா, யாருக்கு, என்னம்மா என்ன என்னம்மா பண்ணி வச்சிருக்கிற, நீனு சரியான முட்டானுமா, நீனு அம்மாவுக்கு யார் பயத்து விடுறா, புள்ள பயத்து விடுது. அந்த காலத்துலலாம் அம்மா அம்மார்கள் பிள்ளைய திட்டிட்டு இருந்தாங்க, இந்த காலத்துல புள்ள ஒண்ணுக்கா, ஒரு பிள்ளையா இருக்கிற பிள்ளையெல்லாம் அம்மாவை திட்டுது, அல்லா தான் பாதுகாக்கணும். அந்த அம்மா படுற பாடு, அம்மா அம்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஏன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். ரொம்ப என்னன்னு சொன்னா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொன்னா, இஸ்லாமிக் வேல்யூ, இஸ்லாமிக் அதாவது இஸ்லாமிய ஒழுக்கங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படலை. அந்த ஒரு என்விரான்மெண்ட்ல வாழணும். எப்படி பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்து தான் படிப்பாங்க, கேட்டு தான் படிப்பாங்க. புரியுதா? சொல்லிக் கொடுக்கறத விட அவங்க எதை கண்ணாட பார்க்குறாங்களோ அதுபடி தான் வாழ்வாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற